மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20 கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்
ஆயினும்
பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னில்
அன்பு கூர்ந்து
எனக்காக
தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்
இங்கே அப்போஸ்தலாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்தும் இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய அர்ப்பணிப்பை குறித்தும் அவர் கொடுக்கிற ஒரு சாட்சி தான் இந்த வேத வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அர்ப்பணிப்பின் மேன்மையை இந்த வசனம் மிக தெளிவாய் காண்பிக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், என் வாழ்க்கையும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன், பிழைத்திருந்தாலும் நான் அல்ல, நான் என்கிற என்னுடைய சுயம் அல்ல, கிறிஸ்துதான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னுடைய சுய விருப்ப வெறுப்புகள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய சுய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாமே சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டாகிவிட்டது. ஆகையினாலே இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. என்ன கேட்டீங்கன்னா, மனுஷனுக்குத்தான் ஆண்டவர் சுயசித்தம் என்று சொல்ல போனால் சுயாதீனம் என்கிறதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை விட மனுஷனுக்குத்தான் இதை கர்த்தர் அதிகமாய் முழுவதுமாய் கொடுத்திருக்கிறார். சுயசித்தம், சுய தீர்மானம், சுயமாய் பல காரியங்களை செய்வதற்குரிய பல விஷயங்களை கர்த்தர் மனிதனுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவுடனே பிழைத்திருக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்வது மனுஷனுக்கு, சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இது மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷனுக்கு இதை சுலபமாய் செய்துவிட முடியும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், இந்த வித்தியாசத்தை மனுஷனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே சகலமும் கர்த்தரால் படைக்கப்பட்டவைகள், பறக்கிற பறவைகள், ஊரும் பிராணிகளிலிருந்து மிருகங்களிலிருந்து சகலமும் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதரும் கர்த்தரால் படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளிலும் மற்றவைகள் எல்லாமே படைக்கப்பட்ட நிலைமையிலேதான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் கிடையாது. அவர் என்றைக்கு எப்படி படைத்தாரோ அதே பொசிஷன்ல தான் இருக்குது. எந்த முன்னேற்றம் கிடையாது. ஒரு காகம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா, இன்னைக்கும் அது கீழே கிடக்கிற சின்ன முள்ளு எல்லாத்தையும் எடுத்துதான் ஒரு கூடு கட்டுகிறது. அது படைக்கப்பட்ட அந்த காலத்தில் அது எப்படி கூடு கட்டுச்சு, அதே கூடு தான் இன்னைக்கும் கட்டுது இல்லையா. அன்றைக்கு இருந்த கூட்டுக்கும் இன்னைக்கு இருக்கிற கூட்டுக்கும் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அன்னைக்கு சீலிங் இல்லாத கூடு வச்சது, இன்னைக்கு சீலிங் வச்ச கூடு கட்டுது கிடையாது. அது எப்படி படைக்கப்பட்டதோ அதே காரியம் தான், மாற்றமே இல்லை, எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதத்தை கர்த்தர் செட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஒவ்வொன்று இது இப்படிதான் வாழணும், இப்படித்தான் இதுதான் இந்த இடத்துல தான் இருக்கணும், இந்த விதத்துல தான் வாழணும் என்று ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு சுய சித்தத்தை செட் பண்ணிட்டார். அந்த செட்டிங்லயே எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஆனா மனிதன் மாத்திரம் அப்படி இல்ல, சுய சித்தத்தில் அவனை கர்த்தர் முழுவதும் வச்சிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கைக்கு இந்த சுய சித்தம் என்கிறதை மனுஷனுக்கு வச்சிருக்கிறதால இவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. எல்லாமே மாற்றம், நாளுக்கு நாள் கட்டடங்களிலே மாற்றம், நம்முடைய வாழ்க்கை நிலைமைகளிலே மாற்றம், வாழ்க்கை முறைமைகளிலே மாற்றம், எல்லாத்திலையும் மாற்றம் நமக்கு வருகிறதற்கு காரணம் மனுஷனுக்கு சுய சித்தம் மற்றும் சுயமாய் திட்டமிடுதல், சுயமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு சுயாதீனம், இது மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவைகளை கொடுக்கப்பெற்ற மனிதன் அவைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஆண்டவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து வருகிறது என்பது மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம். ஆமென். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் அப்படி சொன்னதற்கு அவர் தன்னுடைய அனுபவத்தோடு சொல்லுகிறார், இந்த சுயத்திற்கு மறித்து கிறிஸ்துவுக்காக தன்னை முற்றிலும் விட்டுக் கொடுத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னு கேட்டீர்கள் என்றால், அந்த நாட்களில் இருந்த அப்போஸ்தலர்களில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்தினார். ஆனால் பவுலை கர்த்தர் பயன்படுத்தின விதம் மற்றவர்களை பார்க்கிலும் கொஞ்சம் வித்தியாசம்தான். காரணம் என்னன்னா, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம், அவருடைய பிரயாசம், இது எல்லாமே பார்க்கும் பொழுது மற்றவர்களை விட ஒரு லெவல் வேற மாதிரிதான் இருந்துச்சு. அதனாலே பவுல் இந்த காரியத்தை தைரியமாக தன்னை குறித்து சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். வேற எந்த ஒரு அப்போஸ்தலனும் இப்படி ஒரு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், இனி நான் அல்ல. அதனால பவுலுடைய வாழ்க்கை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு போலாம். இன்றைக்கு ஒரு மூன்று விஷயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கப்படும். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டவராக அவருடைய வாழ்க்கை இருந்ததற்கு ஒரு மூன்று சின்ன உதாரணங்கள். இதை நம்முடைய வாழ்க்கையிலும் சரி நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
அந்தியோகியா
பட்டணத்தில் உள்ள சபையிலே
பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும்
கார்பங்கு தேசாதிபதியாகிய
ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது
உபவாசித்து ஜெபம் பண்ணி
அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி
அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். இங்கே பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் இது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. நம்ம லைஃப்லயும் பாத்தீங்கன்னா பல திருப்பு முனைகள் வரும். ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஒரு இடத்துல செட்டில்டா இருப்போம், திடீர்னு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவார். நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் எதிர்பார்க்காத விதத்தில் சில திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆண்டவர் என்றைக்குமே ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். நமக்கு பல விஷயங்கள் புரியாது, ஆனால் ஆண்டவர் செய்கிறார். பவுலும் பர்னபாவும் இப்பொழுது அந்தியோகியா என்ற ஒரு பட்டணத்திலே சபையிலே தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்களாம். பவுலுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்பொழுது, ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஏறக்குறைய ஒரு 3 வருஷங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இங்கே பார்க்கும்பொழுது, இங்கே 13 அதிகாரத்துக்கு வரும்பொழுது அவர் ஒரு போதகராயிருக்கிறார். பின்பு இந்த சம்பவத்திற்கு பிறகு அவர் ஒரு மிஷினரியாக மாற்றப்படுகிறார். ஊழியத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சில காரியங்களை, மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே சொல்றேன், சில மாற்றங்களை ஆண்டவர் தருவார். அந்த மாற்றங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிற மாற்றங்களை தேவ பிள்ளைகள் மனரமியத்தோடு, ஆண்டவர் ஏதோ ஒன்றை என் வாழ்க்கையிலே செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது நல்லது. சில மாற்றங்கள் நமக்கு இனிமையா இருக்கும், சில மாற்றங்கள் நமக்கு கடினமா இருக்கும். புரியுதுங்களா, வித்தியாசம் இருக்குது. பவுலுடைய வாழ்க்கையில் அவரை கர்த்தர் ரட்சித்த பொழுது அவருக்கு என்னென்ன விதமான ஊழியத்தின் பாதை இருக்கிறது என்பதை ஆண்டவர் தெளிவா சொன்னார். வாசிங்க, அப்போஸ்தலர் 9 அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
அதற்கு கர்த்தர்
நீ போ
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும்
இஸ்ரவேல் புத்திரருக்கும்
என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான்.
அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார்.
அழைக்கும் போதே ஆண்டவர் அவனை பத்தி சொல்லி அனுப்புறார், அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் பவுலுடைய ஊழியம், அவருக்கு ஆண்டவர் நியமித்த பாதை ஒரு இனிமையான, கம்ஃபர்டபுளான ஒரு ஊழியம் கிடையாது. அழைக்கும் பொழுதே அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன் என்று அனனியா என்கிற மனுஷனுக்கு இங்கே கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஆனா இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, இது அனனியாவுக்கு சொல்லி பவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாளும் அவர் சுவிசேஷகராயிருந்து பல இடங்களிலே அவர் அறிவித்தார். பின்பு போதகராக அவருடைய வாழ்க்கை வந்தது. சுவிசேஷ ஊழியை செய்வதை விட போதக ஊழியை செய்வது கொஞ்சம் கடினமானது. போதக ஊழியை செய்யறதை விட மிஷினரியா போறது இன்னும் கடினமான காரியம். ஒன்னு கடினமான. ஆரம்பத்தில் அவர் சுவிசேஷ ஊழியம் கம்ஃபர்டபுளா இருந்தார், நிம்மதியா போறது, பல இடத்துல சொல்லிட்டே வந்துட்டே இருக்கிறது, அது ஈஸி. ஆனால் இப்பொழுது போதகர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற, அதோட கொஞ்சம் டஃப்பான ஜாப் இது. இதை செஞ்சிட்டு இருக்கிறார், நான் ஒரே இடத்துல செட்டில் இருக்க. ஆனால் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரே இடத்துல இருந்த, இப்போ நீ புறப்பட்டு போ. இந்த மிஷினரி ஜேர்னி என்று பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. அன்றைக்கு இருந்த நிலைமை மிக பயங்கரமானது. எதிர்ப்புகளின் உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டத்தில் அவர் மிஷினரியாக பணியாற்ற கர்த்தர் அவரை அனுப்பினார். இது சாதாரணமாக எந்த ஒரு மனுஷனுக்கும் இது கடினமான காரியம். ஆனால் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னை எங்கே போக சொன்னாலும், என்ன செய்ய சொன்னாலும், அதை குறித்த எந்த ஒரு கேள்வியும் எழுப்பாமல் அவர் சென்றதை நாம பார்க்கிறோம். அவருடைய மிஷினரி பிரயாணத்திலே நடந்த சம்பவங்களை படித்தால் பயங்கரமாக இருக்கும். சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 11:23 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:23
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம்
அவருடைய அர்ப்பணிப்பை அவர் சொல்றாரு பாருங்க.
நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன்.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்.
அதிகமாய் அடிபட்டவன்.
அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன்.
அநேகதரம் மரண அவதியில் அகப்பட்டவன்.
யூதர்களால் யூதர்களால்
ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன்.
ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை அடிக்கப்பட்டேன்.
மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன்.
மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன்.
ஒரு தரம் கல்லெறி உண்டேன்.
ஒரு தரம் கல்லெறி உண்டேன்.
மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன்.
மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன்.
கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்.
கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்.
அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன்.
அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன்.
ஆறுகளால் வந்த மோசங்களிலும்
ஆறுகளால் வந்த மோசங்களிலும்
கல்லரால் வந்த மோசங்களிலும்
கல்லரால் வந்த மோசங்களிலும்
என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும்
என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும்
அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும்
அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும்
பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும்
பட்டணங்களில் உண்டான மோசனங்களிலும்
வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும்
வனாந்திரத்தில் வந்த மோசனங்களிலும்
சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும்
கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும்
பிரயாசத்திலும் வருத்தத்திலும்
வருத்தத்திலும்
அநேக முறை கண் விழிப்புகளிலும்
அநேக முறை கண் விழிப்புகளிலும்
பசியிலும்
பசியிலும்
சாகத்திலும்
சாகத்திலும்
அநேக முறை உபவாசங்களிலும்
அநேக முறை உபவாசங்களிலும்
குளிரிலும்
குளிரிலும்
நிர்வாணத்திலும் இருந்தேன்.
நிர்வாணத்திலும் இருந்தேன்.
இவை முதலானவைகளை அல்லாமல்
இவைகள் முதலானவைகளை அல்லாமல்
எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை
எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை
என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. என்ன ஒரு டார்ச்சர் பாருங்க. லைஃப்ல உள்ளேயும் பாதிப்பு பாடுகள், வெளியிலையும் பாடுகள். அந்நிய ஜனங்களால் பாடுகள், சொந்த ஜனங்களால் பாடுகள், விசுவாசிகளால் பாடுகள், புறஜாதிகளால் பாடுகள். சரீரத்தில் உபத்திரவம், பசி, பட்டினி, சிறையிருப்பு, அடி, கல்லெறியுதல், இப்படி இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது ஒவ்வொரு சம்பவத்தையும் பைபிள் எடுத்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பைபிள் ஆதாரம் இருக்குது. அவர் சம்பவித்தது ஒவ்வொன்றும் பயங்கரமான சம்பவங்கள். அவருடைய லைஃப் முழுவதும் கொடுமையான ஒரு டார்ச்சர். இப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்திற்கு தான் அவர் அழைக்கிறார். அந்தியோக்கிய சபையில் போதகராய் இருக்கிற அவரை இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாதை, கடினமான ஒரு பாதை நிறைந்த ஒரு ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் வாழ்ந்து கூப்பிடுறார். கொஞ்சம் மிருதுவான சூழ்நிலையிலிருந்து கடினமான ஒரு பாதைக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். ஆனால் அவர் எந்த விதமான ஒரு தயக்கம் இல்லாமல் அவர் ஜெபித்து அனுப்பி வைக்கப்படுகிறார், புறப்பட்டு சென்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்வதுதான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்ட முதல் அனுபவம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ற நெக்ஸ்ட் ஒன்னு இருக்குது, நெக்ஸ்ட் ஒன்னு இருக்குது. ஏதோ ஆண்டவர் நம்ம தேடும் பொழுது ஆண்டவர் நம்ம ஒரே நிலைமையில் வைக்க மாட்டார். நெக்ஸ்ட் ஒன்னு இருக்கு, அடுத்தது அடுத்தது அடுத்தது. சிலது நமக்கு இனிமையா இருக்கும், சிலது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் எது நமக்கு சொன்னாலும் அதுதான் சரியா இருக்கும். அதான் உண்மை. நமக்கு இனிமையா இருக்குதோ கடினமா இருக்கும், ஆனால் ஆண்டவர் சொல்வது சரியா இருக்கும். தெய்வ சமூகத்தில் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிஷினரி ஊழியம் என்பது கடினமானது, ஆனால் ஆண்டவர் அது அவருக்கு கொடுக்கிறார். புறப்பட்டார். நீங்க இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அந்த நாட்களிலே செய்த மிஷினரி ஊழியத்தின் பாடுகள் அதிகம். இன்னும் சபை சரித்திரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பலருடைய மிஷினரி வாழ்க்கையின் நிலைமைகளை பார்க்கும் பொழுது பட்ட பாடுகள், அந்த சம்பவங்கள் கொடுமையானது. அதன் முக்கியமாய் நான் நினைக்கக்கூடியது டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற ஆட்கள், தேவ மனுஷர்கள் பயணியர் மிஷினரிஸ் போனார். பவுல் எல்லாம் போனது பயணியர் மிஷினரியா தான் போனார். ஒரு இடத்துல ஏற்கனவே ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஏற்கனவே கிறிஸ்து அறிவிக்கப்பட்ட இடத்துல போய் அறிவிக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் ஒரு பயணியர் மிஷினரியா போறது, ஒரு முதல் தடவையா ஃப்ரெஷ்ஷா ஒரு இடத்துல போய் இறங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பவுல் செய்த ஊழியம் எல்லாம் அப்படிப்பட்டது தான். இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் போன்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில படிக்கும்பொழுது நமக்கு அழுகையாக வரும். அவ்வளவு கொடுமையா இருக்கும். அவர் இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மிஷினரி ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்காக அனுப்பப்படுகிறார். அவர் தான் பயணியர் மிஷினரி. ஆப்பிரிக்கா ஒரு கொடுமையான ஒரு இடம். இந்தியாவை போல இன்னும் மோசமான ஒரு நிலை. மனுஷரை மனுஷர் அடித்து சாப்பிடுகிற ஒரு கொடுமையான ஜனங்கள். இந்தியாவில் கூட அந்த நிலைமை கிடையாது. மனுஷரை மனுஷன் அடித்து சாப்பிடுகிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட காட்டு ஜனங்கள், அப்படிப்பட்ட படிப்பறிவில்லாதவர்கள், எந்த ஒரு காரியம் தெரியாதவர்கள், மிருகத்தை போல வாழ்ந்த மனுஷர்களுக்கு நடுவிலே இவர் அனுப்பப்படுகிறார். அவங்களுக்கு டிரெஸ் கூட தெரியாது, ஒண்ணுமே தெரியாத ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு நடுவிலே இவர் போறார். காடுகளில் எல்லாம் அலைந்து ஒளிய செய்கிறார். முன் வைத்த காலை அவர் பின் வைக்கவே இல்லை. அவர் ஒரு முறை ஒரு காட்டிலே அவர் ஊழியம் செய்த பொழுது ஒரு சிங்கம் அவரை தாக்கியது தோள்பட்டையில். அந்த எலும்புகள் நொறுங்கியது. ஆனாலும் அவர் தன்னுடைய ஊழியத்தை விட்டுக் கொடுக்கல, தொடர்ந்தார், ஊழியத்தை செய்தார். அவருடைய ரிப்போர்ட்ஸ் தன் தேசத்துக்கு அனுப்பிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் ரிப்போர்ட் எதுவும் வரல. அதன் பிறகு அவருக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்பொழுது அவரை தேடிக்கொண்டு இங்கிலாந்து தேசத்திலிருந்து மிஷினரி இயக்கத்தார் ஆட்களை வைத்து தேடிக்கொண்டு வரும் பொழுது, ஆப்பிரிக்கா தேசத்தின் காடுகளிலே தேடும் பொழுது, ஒரு இடத்திலே ஒரு சரீரம் அழுகி போன நிலைமையில், மிகவும் மோசமான நிலைமையிலே ஒரு உருவழிந்த ஒரு சரீரம் காட்டுக்குள் நடந்திருக்கிறது. அந்த பகுதியில் தான் அவர் வந்தார் என்பது அவரோட ஊர்ஜிதத்தோடு தேடுகிறார்கள். கடைசியிலே அந்த பாடி எடுத்து பார்க்கறாங்க, அடையாளம் கூட தெரியல. அந்த அளவுக்கு அந்த உருமாறி போயிருந்துச்சு. பின்பு ஒரே ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த தோள்பட்டை எலும்பை பார்க்கும் பொழுது அது நொறுங்கி இருந்தது. அந்த அடி பிராக்சர் ஆகிந்த அந்த காரியத்தை கண்டுபிடிச்சார். அதை வைத்து தான் இறந்து போனது டேவிட் லிவிங்ஸ்டன் கண்டுபிடிச்சான். அவரை எந்த விதத்திலும் சொல்லக்கூடிய நிலைமையில, அடையாளம் காணக்கூட முடியாத நிலைமையில் போனவர் அந்த காட்டிலேயே மறித்து போனார். பின்பு அந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு கொண்டு வந்து ராயல் பரியல் கிரவுண்ட்ல அவரை அடக்கம் செய்யப்பட்டார். இதுக்காக சொல்றேன்னா, மிஷினரி ஊழியம் என்பது அவ்வளவு கடுமையானது. டேவிட் லிவிங்ஸ்டன் காலத்திலே அவ்வளவு என்றால், பவுலுடைய காலத்தில் நடந்த காரியங்கள் மிகவும் கொடுமையானது. ஆகையினாலே இவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பாதைக்கு ஆண்டவர் அழைக்கும் பொழுதும் மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதனால தான் தைரியமா சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரிடத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு நான் ஆயத்தம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில் நீர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நான் ஆயத்தம் என்பதுதான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முதல் அனுபவம். இரண்டாவது, பவுலுடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியம் இருக்கிறது. வாசிக்கிறான் 2 கொரிந்தியர் 12 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே?
மேன்மை பாராட்டுவது எனக்கு தகுதி அல்லவே?
ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் 14 வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ
சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ
அதை அறியேன்
தேவன் அறிவார். இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்திற்குள் இருக்கிறார். 14 வருஷத்திற்கு முன்பதாக அவர் மூன்றாம் வானத்திற்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசாத பல விஷயங்களை அங்கு பேச கேட்கிறார். ஒரு மகிமையான காரியத்தை செய்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு மேன்மை. ஏன் கர்த்தர் பவுலுக்கு இதை கொடுத்தார்? காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே பாதிக்கு மேலாக பவுலின் கைகளினால் எழுதப்பட்டது. சொல்ல போனால் சபைக்கான உபதேச சத்தியங்கள் முழுக்க 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 பவுல் மூலமாகத்தான் கர்த்தர் கொடுத்தார். வேற எந்த அப்போஸ்தலன் மூலமாகவும் கர்த்தர் உபதேச சட்டத்தை கொடுக்கல. மற்றவர்கள் மூலமாக சில ஆறுதல் வார்த்தைகள் மற்ற காரியங்கள் தான் சொல்லப்பட்டதே தவிர, ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற உபதேச சத்தியம் பவுல் மூலமாக மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டது. இந்த காரியத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு அவரை மூன்றாம் வான வரைக்கும் கர்த்தர் எடுத்தார். இன்னும் சொல்ல போனால் பவுலுடைய சில நிருபங்களின் சில காரியங்களை நீங்க படிக்கும் பொழுது, மற்ற காரியங்களை விட மற்ற நிருபங்களில் இருப்பதை பார்க்கிலும் மற்ற அப்போஸ்தலர் எழுதனை பார்க்கலாம் வித்தியாசமா இருக்கும். குறிப்பாய் நம்ம கர்த்தருடைய பந்தியை குறித்து நம்ம வாசிப்போம். ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலும் அந்த கர்த்தருடைய பந்தியை எப்படி நடந்தது என்பதை, அந்த கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி தன் சீஷர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததை நேரிலிருந்து பார்த்தது போல் அப்படி எழுதுற. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிட்கப்படுகின்ற சரீரமாக இருக்கிறது. அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இந்த ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே நேரடியாய் பார்த்ததை போல எழுதுற. கொஞ்சம் நினைக்கணும், இந்த சம்பவத்தை பவுல் பார்த்ததற்காக பார்க்க சூழ்நிலையே இல்லை. 12 அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க, 12 பேரும் பார்த்தாங்க. ஆனால் பவுல் அன்றைக்கு ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் இந்த காரியத்தை கர்த்தர் பேதுருவை வச்சு எழுதியிருக்கலாம், யோவானை வச்சு எழுதியிருக்கலாம், அவங்கள க்ளோஸ் இருந்தவங்க, நேர்ல பார்த்தவங்க. பேதுருவை வச்சு எழுதியிருக்கலாம், யோவானை வச்சு எழுதியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள வச்சு எழுதாமல், அந்த நாளிலே ரட்சிக்கப்படாமல் இருந்த ஒரு பவுலை வச்சு ஆண்டவர் எழுதினார். டாக்டிரின்ஸ். அப்ப இந்த உபதேச சத்தியங்களை ஆண்டவர் பவுலை வச்சு எழுதினார் என்றால், இதை அப்படியே காட்சியாக அவரை காண்பிப்பதற்காக கர்த்தர் அவரை எடுத்து அங்கு நடந்த சம்பவங்களை அவருக்கு கர்த்தர் மீண்டும் அவருக்கு ஒரு காட்சியாக ஒரு தரிசனமாய் காண்பித்திருக்க வேண்டும். நேரடியாக பக்கத்தில் இருந்து பார்ப்பதை போல அந்த காரியத்தை கர்த்தர் காண்பிச்சிருக்கும். அதனாலதான் அவ்வளவு தெளிவாக அவரால் எழுத முடிந்தது. இவ்வளவு பெரிய ஒரு காரியம் இவருக்கு காண்பிக்கப்பட்ட பொழுது நிச்சயமாகவே அது அவருக்கு ஒரு மேன்மை பாராட்டுவதற்கு பெருமைப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்னைக்குமே ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவருக்கு செய்கிற ஊழியத்தை விட நம்மை அவர் அதிகம் கவனிக்கிறார். நாம் அவருக்கு செய்கிற ஊழியத்தை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் அதிக கரிசனையா இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு ஊழியம் முக்கியம் இல்லை, ஊழியக்காரன் முக்கியம். அதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆகையினால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவ்வளவு காரியங்களை அவருக்கு கொடுக்கும் பொழுது பவுலுடைய லைஃப குறித்து ஆண்டவர் ரொம்ப கன்சர்ன்டா இருக்கார். ஆண்டவர் என்னைக்குமே அக்கறை எடுத்தார்னா உடனே ஆசீர்வதிப்பார் அப்படி நம்ம நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறேன் ஆண்டவர் என்ன அக்கறையா இருக்கிறார்னா ரொம்ப ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் நம்ம மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறார்னா பிரச்சனைகள் வரும். அதான் ஒண்ணு. ஆண்டவர் நம்ம ரொம்ப அக்கறையா இருக்கிறாரா, நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், விரும்பத்தகாத சில சம்பவங்கள் நடக்கும். ஆண்டவர் நம்ம மேல் ரொம்ப அக்கறையா இருக்கா, நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வராது, நெகட்டிவா இருக்கும். ஆண்டவர் நம்ம மேல் அக்கறையா இருக்கிறான்னு ஆசீர்வதிப்பா நினைக்காதீங்க, ஆசீர்வாத குறைச்சல் இருக்கும். ஆண்டவர் நம்ம மேல் ரொம்ப அக்கறையா இருக்கா, நம்ம ஜெபிக்கிற ஜபத்துல கண்ணை மூடணும்னு டக்குன்னு பதில் வரும் நினைக்காதீங்க, பதிலே வராது. இதுதான் ஆண்டவருடைய மெத்தட். நம்ம நினைக்கிறது வேற, ஆண்டவருடைய செயல்பாடு வேற. நம்ம தப்பா கணக்கு போற ஆண்டவர், நமக்கு ஒரு ஜபத்துக்கு பதில் வரணும், ஆண்டவர் என்ன கவனிக்கலையா, என் மேல் அன்பா இல்லையா, என் மேல் விசாரிக்கலையா, நம்ம தப்பு கணக்கு போடுறோம். அப்பதான் நீங்க தெரியணும், என் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுக்கல, என்னதான் நீங்க நினைக்கணும், ஓ என் ஆண்டவர் என்ன ரொம்ப அக்கறையா இருக்கிறார். அதான் நான் நினைச்சபடி கர்த்தர் எனக்கு உடனே ஒரு காரியத்தை செய்யலனா அப்பதான் நம்ம புரியணும், ஓ என் ஆண்டவர் என்ன ரொம்ப அக்கறையா இருக்கிறார். ஏன் 7 வசனத்தில் படிக்க பத்து,
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம்
நான்
என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார்
இங்கே பார்க்கும் பொழுது தொடர்ந்து படிப்போம். ஆகையால்
கிறிஸ்துவின் வல்லமை
என்மேல்
தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்
இப்ப ஆண்டவர் இவருக்கு இவ்வளவு மேன்மைகளை கொடுத்து இவ்வளவு ரகசியங்களை வெளிப்படுத்தி இவ்வளவு காரியங்களை செய்யும் பொழுது இவருடைய பர்சனல் சைடு திரும்பி பார்க்கிறாரு. வெளியில எல்லாரும் ஆகாஹோன்றாங்க, பவுல நினைச்சு என்ன ஒரு வெளிப்பாடு, என்ன ஒரு மேன்மை எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை கொஞ்சம் உள்ள திரும்பி பார்க்கிறாரு, ஒரு பலவீனம் இருக்குது. அதை அவரால் சகிக்க முடியல, பொறுத்து கொள்ள முடியல. இந்த பலவீனம் தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று ஒரு தடவை ரெண்டு தடவை மூன்று தடவை ஜெபிக்கிறார். மூன்று தடவை ஜெபித்தும் ஒரு பதிலும் இல்லை, பாசிட்டிவான பதிலை இல்லை. பதில் இல்லைன்னு சொல்ல, பதில் வந்துச்சு, பாசிட்டிவான அவருக்கு எதிர்பார்த்த பாசிட்டிவான பதில் இல்லை. மகனே, உன் பலவீனத்தை நான் மாத்திட்டேன் ஆண்டவர் சொல்லல. கர்த்தர் மூன்று தடவை ஒரே பதில் கொடுக்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய்விடும், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய்விடும். ஆண்டவர் அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பதிலை கொடுக்கவே இல்லை. பவுல் ஜெபிக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அற்புதங்கள் நடந்து, மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எத்தனை அதிசயமான காரியங்கள் அவர் மூலமாய் நடந்திருக்கிறது. ஆனால் அவருடைய பர்சனல் சைட்ல ஒரு காரியத்திற்கு அவர் மூன்று தடவை ஜெபித்தும் மூன்று முறையும் அவருக்கு பதில் கிடைக்கல, அவர் நினைச்ச பதில் கிடைக்கல. இது ஆசீர்வாதமா புறக்கணிப்பா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபத்துக்கு பதில் வந்தாலும் ஆசீர்வாதம், பதில் வரலனாலும். இது யாருக்கு புரியும்னா, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு மட்டும்தான் புரியும். ஜபத்துக்கு பதில் வந்தாலும் ஆசீர்வாதம், பதில் வரலைனாலும் ஆசீர்வாதம் என்பதை கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு மட்டும்தான் புரியும், மற்றவங்களுக்கு அது புரியாது. இந்த இடத்துல ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கிறார், அவர் கேட்ட காரியத்துக்கு பதில் கொடுக்கல. ஏன்? பதில் கொடுத்தால் நடப்பது என்ன? அவருக்கு பெருமை ஏற்பட்டு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைந்து போகும். அவர் கேட்கிறதான ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டால், விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்தால், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதையும். இது பவுலுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த நிலைமை தான். கெத்செமனே தோட்டத்தில், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், சரி மகனே நான் நீக்கியறேன், நான் நீக்கியறேன் இந்த பாத்திரத்தை, நான் நீக்கியறேன். ஆண்டவர் ரொம்ப ஞானமா ஜெபிச்சார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக கடவுள். அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டவர் தான் சிலுவைக்கு போனார் நினைக்க கூடாது, அவர் வாழ்க்கையே சிலுவையில் அடிக்கப்பட்டதா தான் இயேசு கிறிஸ்துவுக்கு. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் வாழ்க்கை சிலுவையே தான் இருந்துச்சு. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆகட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, இந்த தேவ சித்தம் நம்முடைய சித்தத்திற்கு பல நேரத்திலே மாறுபட்டு இருக்கும், நமக்கு பிடிக்காததா இருக்கும், விரும்பத்தகாததா இருக்கும். ஆனால் அது நமக்கு நன்மைக்காக, அதுதான் நமக்கு தெரியும். இங்க பவுல் பலவீனங்கிறாரே, அது என்னவா இருக்கும் நமக்கு தெரியும். இதை புரிச்சு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. சிலர் அதை வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் அதை வியாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பல தாட் இருக்குது. நான் ஆரம்பத்தில் இதை வியாதி என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் கொஞ்சம் வசனத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இது வியாதின்னு சொல்ல முடியாது, வியாதின்னு சொல்ல முடியாது. அதனால பவுலுடைய சரீரத்தில் வியாதியே வரலன்னு கிடையாது. அவருடைய சரீரத்திலே அவர் பலவீனப்பட்ட சம்பவங்களை குறித்து அவர் பைபிள் எழுதுறாரு. சரீரத்தில் அதிகமா பலவீனத்தில் இருந்தேன் சொல்றாரு. ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டதை வியாதி என்று சொல்ல முடியாது. இங்கே ஒரு பலவீனன் குறிப்பிடுகிறதை வியாதின்னு சொல்ல முடியாது. அப்ப அது என்னவா இருக்கும்? பவுல் ஒரு சிறந்த பரிசுத்தவான், அவர் மூலமாய் பலத்த காரியங்கள் நடந்தது எல்லாம் உண்மை. மூன்றாம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை. அவருடைய வாழ்க்கையிலே சிறந்த காரியங்கள் எல்லா பக்கத்திலையும் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த இடத்தில் அவருடைய மாம்சத்தில் ஒரு பலவீனம்ங்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஆவி ஆத்மா சரீரம், ஆவியிலே அவர் பலவீனம் கிடையாது, ஆவியிலே பலசாலி, ஆத்மாவிலே பலசாலி. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முள் அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த மாம்சத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு முள் என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதன். பவுலுடைய சரீரத்தில் சாத்தானா? பவுலுடைய சரீரத்தில் சாத்தானா? சாத்தான் ஒண்ணு உள்ள போது பொசஸ்டெல்லாம் கிடையாது. பவுலுடைய சரீரத்திலே ஒரு மாம்சத்தில் ஒரு முள், இந்த முள் அவரை குட்டி கொண்டிருக்கிறது. இது சாத்தானுடைய தூதன், சாத்தானுடைய செய்கைங்கிறார். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுடைய, இதுக்கு நான் உங்களுக்கு வசனாதாரத்தை பின்னால காட்டுறேன். மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற எல்லா மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டவர். அவருக்கும் மற்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மனுஷரும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே பாவிகளாகவே பிறந்தோம். பாவிகளாக தோன்றி பாவியாக பிறந்தோம். தாவீது சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா நான் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பாவியாகவே தோன்றினேன், பாவியாகவே இருந்தேன், பாவியாகவே பிறந்தேன், பாவியாகவே வளர்கிறேன். மனுஷன் பாவம் செய்வதால் பாவி அல்ல, பாவியாய் இருக்கிறதுனால் பாவத்தை செய்கிறான். இதுதான் உண்மை. அப்ப மனுஷன், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் மாம்சத்திலே ஒரு முள் இருக்குது. அது என்ன? பாவ சுபாவம் என்கிற ஒரு முள் இருக்குது. இது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் விதிவிலக்கு. ஏன்னா அவர் பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்படவில்லை, தேவனால் உண்டாக்கப்பட்டவர். அவருடைய மாம்சத்தில் பாவம் இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான், அவர் மட்டும்தான் யூனிக்கா பிறந்தவர். அவருடைய மாம்சத்தில் மாத்திரம்தான் பாவம் இல்லை. மற்றபடி உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய மாம்சத்திலும் பாவம் இருக்கிறது, பாவ சுபாவம் இருக்கிறது, பாவ தன்மை இருக்கிறது. இது நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற முள். இது ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது மாம்சத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு முள், எல்லா மனுஷனுக்குமே உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த முள் ஒருவன் ரட்சிக்கப்பட்ட உடனே எடுக்கப்படுவது இல்லை. தெரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட உடனே டக்குன்னு கர்த்தர் அந்த முள்ளை எடுத்துறது கிடையாது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறார். ஆனால் பாவ சரீரத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பது இல்லை. பாவ சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பது இல்லை. பாவ சரீரத்தோடு பாவ உலகத்தில் பாவத்தை ஜெயித்தவர்களாய் வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அது ஆண்டவருடைய அழைப்பு. இந்த சூழ்நிலையில் பவுல் இதை குறித்தும் ஒளிவு மறைவில்லாமல் பேசியிருக்கிறார். இந்த விஷயத்தை குறித்து அவர் தன்னை ஒரு சூப்பர் நேச்சுரல் மனுஷன் அவர் என்னைக்குமே காட்டினது கிடையாது. ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் பைபிளில் தன்னை வெளிப்படுத்துறார். தன்னை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் சொல்றத வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
எப்படியெனில்
நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை.
நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே.
ஆதலால்
நான் அல்ல
எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே
அப்படி செய்கிறது.
அது எப்படியெனில்
என்னிடத்தில்
அதாவது
என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம்
என்னிடத்தில் இருக்கிறது.
நன்மை செய்வதோ
என்னிடத்தில் இல்லை.
ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன்.
அந்தபடி
நான் விரும்பாததை
நான் செய்தால்
நான் அல்ல
எனக்குள்ளே வாசமாயிருக்கிற
பாவமே அப்படி செய்கிறது.
நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கே பிடிக்கலங்கிறாரு. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்ப அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரெண்டு பிரமாணம், ஆவியின் பிரமாணம், மாம்சம் என்கிற பிரமாணம், இது எல்லா மனுஷருக்கும் இருக்கிற காரியம். பவுல் நினைக்கிறார், நம்ம ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரர், எல்லா இடத்திலும் பெரிய காரியங்கள் நடக்குது, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் தன் வாழ்க்கை நினைச்சு பார்க்கிறாரு, பிசாசு அவருக்குள் மாம்சத்தில் கிரியை செய்கிறது, கோபமே வரக்கூடாது நினைக்கிறாரு, ஆனா திடீர்னு ஒரு கோபம் அவருக்குள்ள வருது மாம்சத்தில். அவருக்கு விரோதமாய் கள்ள சகோதரர்கள், மனுஷ கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை வேதனைப்படுத்துறத நினைக்க கூடாது, அதை குறித்து ஒரு கசப்பே வரக்கூடாது நினைக்கிறாரு, ஆனா அதையும் மிஞ்சி ஒரு கசப்பு அவங்க மேல வருது, அவங்க மேல ஒரு கோபம் வருது, அவங்க மேல ஒரு வைராக்கியம் வருது. ஆனால் அவர் நிருபத்தில் யார் மேலே கசப்பு வைக்காதீங்க நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு, யார் மேலே கசப்பு வைக்க கூடாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள், சகலவிதமான கசப்பு கோபம் அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு பாத்தீங்கன்னா அவரை ஒருத்தர் துக்கப்படுத்தும் போது அவருக்கு மேல அப்படியே கசப்பு வருது, அவருக்கு எப்படி இருக்கும். நேற்றுதான் நம்ம நிருபத்தில் நம்ம யார் மேலே கசப்பு வைக்காதுன்னு எழுதி அனுப்பி இருக்கிறோம், ஆனா நமக்கே இவ்வளவு கசப்பு வருதே, அதை நினைக்கும் போது தாமேலேயே அவருக்கு ஒரு வெறுப்பு, நான் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கிறேன். நிருபத்தில் நான் இப்படி எழுதுறேன், மற்ற சபைகளுக்கு நான் இப்படி ஆலோசனை சொல்றேன், யார் மேலே கசப்பு வைக்காதீங்க, கோபம் வைக்காதீங்க, வைராக்கியம் வைக்காதீங்க, தாழ்மையா இருங்கன்றேன், ஆனால் திடீரென்று எனக்கே வேற மாதிரி ஆகுதே, மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் எழுதுறேன். ஆனா நாலு பேர் வந்து, ஐயோ பவுல் உங்களை மாதிரி யாரையுமே பார்த்ததில்லை, உங்க பிரசங்கத்தை போல எங்குமே கேட்டதில்லை. அப்படிதான் நம்ம பிரசங்கம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, நம்ம வல்லம் அப்படி இருக்குது. ஒரு எண்ணம் திடீர்னு ஓடுதே, ஐயோ ஏன் இந்த எண்ணம் எனக்கு வந்துச்சு. இந்த ஏழாம் அதிகாரத்தை படிக்கிறனால பவுல் இது பெரிய பாவின்னு போய் துணிகரமா பாவம் செய்ய நினைச்சிடாதீங்க. அப்படி மாம்சத்திலே வருகிற ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு பெருமை, இப்படி ஏதோ ஒன்று அவரை பல விதங்களில் டார்ச்சர் பண்ணுது. அதை நினைக்கும் பொழுது, ஐயோ நாம் இப்படி பிரசங்கம் பண்ண, இப்படி நம்ம எழுதணும், ஆனால் என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை தலை தூக்குதே, அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஒரு சின்ன பெருமை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஒரு கோபத்தை வைராக்கியத்தை அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அப்படி அதோடு வாழ்றதுக்கு அவரால் முடியவே முடியல. கர்த்தரிடத்தில் ஓடி கெஞ்சுறாரு, ஆண்டவரே இந்த மாம்சத்தில் எனக்கு ஒரு முள்ளு பாயுது, முள்ளு மாறி குத்துது, இது நான் ஜெபிக்க போனா என்னை குத்துது. ஏய் நீ ஒரு பெருமைக்காரன், இது உங்களுடைய சமூகத்தை நான் ஜெபிக்க வந்தா, ஓ நீ வந்து மத்த மேல கசப்பு வைக்கிற, அது ஒரு குத்து குத்துது. அடுத்த பக்கத்தில் உனக்கு கசப்பு இருக்குதே, உனக்கு குத்துது. என் மாம்சத்துல இருக்கிற இந்த முள் என்னை குத்திக்கிட்டே இருக்குது. ஆண்டவரே என்னால ஜெபிக்க முடியுது, சந்தோஷமா ஜெபிக்க முடியுது, இதெல்லாம் என்ன குத்துது. இந்த தயவு செய்து இந்த பெருமை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த கோபத்தை எடுத்து போடுங்க, இந்த வைராக்கியத்தை எடுத்து போடுங்க, இந்த கசப்பை எடுத்து போடுங்க. ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல இல்ல, அதை நான் எடுக்க மாட்டேன், அதை நான் எடுக்க மாட்டேன். என் கிருபை உனக்கு போதும். உனக்கு இந்த பலவீனம் இருக்கு பத்தியா, உன் மாம்சத்தில் ஒரு பலவீனத்தோடு நீ இருக்கிற பத்தியா, அங்கே என் பலத்தை நான் விளங்க பண்ணி உடனே நான் பாதுகாத்துக் கொள்வேன். பவுல பார்த்தீங்கன்னா நொந்துடுவார் அந்த ஏழாம் அதிகாரத்தில். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம், 24வது வசனத்தை படிப்போம்.
நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்,
யார் என்னை விடுதலையாக்குவார் என்றார். இந்த மரண சரீரத்தில் தான் படாத பாடுபடுறேனே, நான் விரும்புகிறபடி நான் வாழ முடியலையே, நான் பேசுறபடி வாழ முடியலையே, நான் எழுதினபடி நான் வாழ முடியலையே, எனக்குள்ளேயே இப்படி பிசாசு வந்து என்னை குத்துதே, சாத்தானுடைய தூதனாய் வந்து என் மாம்சத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை காரியங்களை எல்லாம் கொண்டு வந்து என்னை போராட வைக்கிறே. ஆண்டவர், இல்லை, உன் பலவீனத்தை நான் மாற்ற மாட்டேன். அதன் பிறகு அவர் உணர்ந்து கொண்டார், இந்த பலவீனத்தை குறித்து அவன் மேன்மை பாராட்டு. அந்த 12:9 பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர்ல, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டார், கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கணும்னா இந்த பலவீனம் என் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த பலவீனம் இருந்து அதனால நான் கர்த்தருக்கு முன்பாக போய் என்னை சிறுமைப்படுத்தி தாழ்த்தி நான் பாவரிக்க பண்ணும்போதுதான் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்குது. இல்லைன்னா நான் பெருமை அடைந்தால் எல்லாமே என்னை விட்டு போயிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு சிறிய பலவீனம், சில பிரச்சனை அனுமதிக்கிறார், ஜெபித்தாலும் அது நம்மை விட்டு நீங்காதபடி செய்கிறார். ஏன், அதனாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். ஆனால் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டவன் அந்த பிரச்சனை நீங்கலனாலும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். இல்லைனா ஏன் ஆண்டவரை இதை எடுக்கல, ஏன் இதை எடுக்கல, ஏன் இதை எடுக்கல என்ற ஒரு கேள்வியோடு வாழ்வான். நீங்க ஜெபிங்க, ஆண்டவருக்கு தெரியும் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். தெய்வ சமூகத்தில் நீங்க ஜெபிங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் அவருடைய சித்தத்தை ஒப்புக் கொடுங்க, கர்த்தர் செய்கிறதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட 2வது அனுபவம். 3வது ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:21 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறதற்கு மாத்திரமல்ல,
அவர்
நிமித்தமாக
பாடுபடுகிறதற்கும்
உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது.
பிலிப்பியர் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இங்கே பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே பரலோகத்தின் மேன்மைகளை கர்த்தர் அவருக்கு பலமுறை வெளிப்படுத்திட்டார். 3 மாணவ வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது, அங்க பரலோகத்தின் மேன்மை அந்த மகிமைகளை கர்த்தர் காமிச்சிட்டார். அப்படி இருந்ததுனாலே அந்த மேன்மைகளையும் அந்த மகிமையான தேவ பிரசன்னத்தையும் பார்த்துவிட்ட பிறகு இந்த உலகத்திலே இருக்கிற நிலைமை அவருக்கு மிகவும் சலிப்படைந்து விட்டது. அங்கே பாவமே இல்லாத சூழ்நிலையில் அந்த தெய்வ பிரசனத்தை பார்த்த பிறகு இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே தெய்வ பிரசனத்தை தேடி போகிறதுடைய நிலைமை வித்தியாசத்தை பார்த்துட்டார். இதை பார்த்ததுனாலே அவருக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல. அதனாலதான் ரொம்ப சாதாரணமா சொல்றார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு, ஆகிலும் அது நன்மையா இருக்கும், அப்படியிருந்து நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் பரலோகத்தில் ஆண்டவரோடு அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறது உங்களுக்கு நன்மை. 25-26 வாசிக்கலாம்.
இந்த நிச்சயத்தை கொண்டிருந்த நான்
மறுபடியும்
உங்களிடத்தில் வருகிறதுனால்
என்னை குறித்து
உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு
உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும்
சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன்.
அப்படி இருந்தும் அவருக்கு ஆசை, அப்படி இருந்தாலும் உங்களுடனே பிழைத்து நான் உங்களோடு கூட நான் இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய ஆசை மேல இருக்கணும்னு. ஆனால் ஆண்டவர் அவரை இங்கு இருக்க வைக்கிறது சபைக்கு நன்மையா இருக்கும்னு நினைக்கிறதுனால அவர் தெளிவா சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆனா என் ஆசை வேற, ஆனால் நான் உங்களோடு இருப்பேன் அறிந்திருக்கிறேன். அவருடைய ஆசைக்கு மாறாக அவர் வாழ்க்கை தேவன் நியமிச்சிருக்கிறார். அவர் ஆசை மேல வாழணும்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கேதான் இருக்கணும். அப்ப அவர் எதை செலக்ட் பண்ணிட்டாரு, உங்களோடனே கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். என் விருப்பம் வேற, ஆனா ஆண்டவருடைய நோக்கம் வேற. அந்த நோக்கத்துக்கு நான் என்னை கொடுத்துட்டேன். அப்ப இந்த உலகத்தில் பார்த்தீங்களானால் அவருடைய சுய விருப்பத்தை தவிர்த்து ஆண்டவருடைய விருப்பத்திற்காக அவர் பூமியில இருந்தார். அது அவருக்கு விருப்பமா இல்லை. ஏன்னா வெளியில் இருக்கிற காரியங்கள் மட்டுமல்ல, அவர் கண்ட தேவ பிரசன்னம் அவர் மேல அழைக்குது. ரெண்டாவது, அவர் மேல இருக்கிற பிசாசின் முள்ளு, அது அவர் இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல. நிர்பந்தமான மனுஷன் மாம்ச சரீரத்தில் எப்படியாவது விடுதலையாகி போயிடணும்னு இருக்குது. எப்படியாயில் இந்த விடுதலையாகி மேல போயிடணும்னு ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ இருக்கணும், இன்னும் இந்த கொஞ்ச காலம் நீ இருக்கணும். ஆண்டவர் சில காரியத்தை சொல்லுகிறார். சாது சுந்தர் சிங் தன்னுடைய புத்தகம் ஒன்றிலே இப்படி ஒரு சம்பவத்தை சொல்றார். ஒரு முறை அவர் திபெத் மலைப்பகுதியிலே அவர் பிரயாணித்து அவர் அங்கே செல்லும் பொழுது ஒரு மலைப்பகுதியில் அவர் சரிந்து கீழே விழுந்து விடுகிறார். அதிகமாய் உயரத்திலிருந்து கீழே விழுந்து சுயநினைவில்லாமல் விழுந்து போகிறார். விழுந்து சுயநினைவில்லாமல் மயக்க நிலைமையிலிருந்து அவர் கண்விழிக்கிறார். அது கைலாச மலை. கண்விழித்து பார்க்கும்பொழுது ஒரு குகை வாசலிலே அவர் விழுந்து கிடக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு மரத்தில் செய்யப்பட்ட சிலுவை ஒன்று நடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா இது இந்துக்கள் வாழுகிற தேசம், இந்துக்களுடைய பிரதேசம், அவங்களுடைய புனித பூமின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்திலே சிலுவையா? ஆச்சரியத்தோடு அவர் அதை பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் பயங்கர வேதனை. அந்த வேதனையோடு அவர் அதை பார்க்கும் பொழுது அந்த குகை வாசலிலே ஒரு கரடியை போல, ஒரு மிருகத்தை போல ஒரு தோற்றம் உள்ள ஒன்று வந்து நிக்கிது வாசல்ல. இவர் பார்த்து ஐயோ கரடி என்பதுதான் அவர் நினைச்ச, அவர் பயந்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த கரடி அவரை கூப்பிடுது, உள்ளே வாங்குது. இவருக்கு ஒண்ணும் புரியல, கரடி மாதிரி இருக்குது, நம்மளை கூப்பிடுகிறதுன்னு பார்க்கும்போது அது கரடி அல்ல, ஒரு மனுஷன். அவருடைய உடல் எல்லாம் அப்படியே முடி வளர்ந்து ஒரு கரடியை போல இருக்குது. உடனே அவர் உள்ளே வான், அவரை கூப்பிட்ட உடனே இவர் எழுந்து போறார். அவரை உள்ளே கூட்டிட்டு போறார். உள்ளே கூட்டிக் கொண்டு போய் அங்கே அவருக்கு வேண்டிய சில காரியங்களை குறித்து உட்கார வைத்து அவருக்கு ஒரு தோல் சூழலை எடுத்து மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்து இவருக்காக வாசித்தார். இவருக்கு ஆச்சரியம், இந்த இடத்திலே ஒரு மனுஷன் இருக்கிறார், அதுவும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக் கொண்டு இந்த இடத்துல வாசிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியத்தோடு அதை பார்க்கும் பொழுது அதன் பிறகு அவருக்கு சில விஷயங்களை எல்லாம் இவருக்கு கர்த்தரை குறித்து அவர் விளக்கம் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு பின்பு தன்னுடைய காரியத்தை குறித்து அவர் பேசுறார். அவர் சொல்றாரு, நான் இந்திய தேசத்திலே நான் பிறந்து முகமதிய குடும்பத்திலே நான் பிறந்தவன். பிறந்து நான் கர்த்தரை அறியாதவனாய் இருந்த காலகட்டத்தில், இப்போ கோவால அந்த பிரான்சிஸ் சேவியர் என்றாங்க இல்லையா, அவருடைய சகோதரர் கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்கிறார் இந்தியாவில் வந்து. அவருடைய ஊழியத்திலே நான் தொடப்பட்டு நானும் அவரோடு ஊழியத்திலே நான் இணைந்து கொண்டேன். ஏன்னா நான் ஒரு முகமதிய குடும்பத்திலிருந்து வந்தவன், ஆகினாலும் என்னை குடும்பத்தார் கொண்டு போடுவார்கள் என்று அவரோடு நான் இணைந்து ஊழியத்துக்கு நான் போயிட்டேன். இது என்னுடைய 30வது வயதில் நடந்துச்சு. 30வது வயதில் கர்த்தரை அறிந்து அப்படியே ஊழியத்துக்கு நான் போயிட்டேன். பின்பு பல ஆண்டுகள் அவரோடு சென்று காடுகள் மலைகளில் எல்லாம் நான் ஊழியம் செஞ்சேன். ஊழியம் செய்த பிறகு ஒரு கட்டத்திலே அவர் இறந்து போகிறார். அந்த பிரான்சிஸ் சேவியருடைய சகோதரர் அவர் இறந்து போறார். இறக்கும் பொழுது தான் வைத்திருந்த தோல் சுருளை இவர் கையில் கொடுத்து விட்டு, இந்த ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கொடுத்து விட்டு அவர் மரித்து போறார். பின்பு நான் எடுத்துக்கொண்டு நான் பல இடங்களில் அலைந்து கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அப்ப இவர் சொல்றது, எனக்கு வயது 105 ஆயிடுச்சு, 105 வயசு. அப்ப அந்த நேரத்திலே அவர் மிகவும் தளர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு நாள் அவர் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சிலர் அவரை அடித்து ஒரு மலையில் இருந்து உருட்டி தள்ளி விடுகிறார்கள், செத்துப்போன. ஆனால் அந்த மலையிலிருந்து தள்ளப்பட்டவர், அந்த திபெத் பகுதியில் மலையிலிருந்து தள்ளப்பட்டவர் அந்த இடத்துல ஒரு பாறையில இடுக்கில போய் சிக்கிக் கொள்ளுகிறார், உயிர் போல. அப்ப அந்த நிலைமையிலே அவர் சில நேரம் மயக்கமாக இருந்து பின்பு தெளிந்து எழுந்து அந்த குகைக்குள்ள வந்துடுறார். உடம்பெல்லாம் காயம், வேதனை. பின்பு அங்க இருக்கும் பொழுதே கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் சரீரமான தளர்ந்து இருக்குது, 105 வயசு ஆயிடுச்சு. அப்பொழுது அவர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே போதும்பா, இந்த உலகத்தை நான் உங்களுக்கு நான் போதுமான ஊழியம் பண்ணிட்டேன், என எடுத்துக்கொள்ளும், என எடுத்துக்கொள்ளும். பல நாட்கள் ஜெபிக்கிறார், அந்த ஒரே காரியத்துக்கு ஜெபிக்கிறார். ஆனால் பதில் இல்லை. அநேக நாட்கள் ஜெபிக்கிறது, ஒரு நாள் அந்த குகையிலே ஒரு பிரகாசமான வெளிச்சம், தேவ மகிமை அந்த இடத்துல இறங்கி வந்தது. தேவ தூதர்கள் அந்த குகைக்குள்ளே பறந்து வராங்க. அது நடுவில் பிரகாசத்தோடு இயேசு கிறிஸ்துவும் வருகிறார். வந்து உன் அழைப்பை நான் பார்த்தேன், நீ என்னை கூப்பிட்டு உள்ளத்தில் ஆழத்தை நான் கூப்பிடுறேன், அதனாலே நான் வந்தேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை பார்த்து சொல்ல, மகனே நீ என்னை நோக்கி என்னை எடுத்துக்கொள்ளும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ கேட்கிற, ஆனால் உன்னை குறித்த என் நோக்கம் அது அல்ல, நான் உன எடுக்க மாட்டேன். ஆனால் நீ எனக்கு இனி ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னை எடுக்க மாட்டேன். நீ இந்த குகையிலேயே நீ இருப்ப, இருந்து என்னுடைய பரிசுத்தமான்களுக்காக ஜெபிக்கவும், அவருடைய காரியங்களுக்காக என் சமூகத்தில் இடைவிடாமல் விண்ணப்பிக்கவும் உன்னை நான் இந்த உலகத்தில் உன்னை நான் நியமித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவரை இந்த உலகத்திலே இனி நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார், நான் இங்கே நீ ஜெபிக்கும் பொழுது நீ ஆவியிலே பல இடங்களிலே உன்னுடைய ஆத்துமாவிலே நடக்க புறப்பட்டு சென்று நடக்கிற விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான சில கிருபைகளை உனக்கு தருவேன். நீ என் பரிசுத்தவான்களுக்காக இடைவிடாமல் என் வருகை மட்டும் உயிரோடு இருந்து நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் மறைந்து விடுகிறார். சாது சுந்தர் சிங் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கும் பரிசுத்தவான்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டார். அவருடைய காரியம் இனி ஊழியம் அல்ல, ஜெபிப்பதே அவருடைய ஊழியம். இது ஒரு சம்பவம் மாதிரி இருக்கணும், இது நம்ம போய் பார்த்ததில்லை, ஒரு புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனா இதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னால் ஆதாரம் காட்ட முடியும். எடுத்துக்கோங்க, கொலோசியருக்கு எழுதுன நிலவன் 2வது அதிகாரம்
அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது.
ஒருவனும் நயவசனிப்பினாலே
உங்களை வஞ்சியாதபடிக்கு
இதை சொல்லுகிறேன்,
சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து
உங்கள் ஒழுங்கையும்
கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து
சந்தோஷப்படுகிறேன். இந்த வசனத்தை என்னைக்கு யோசிச்சிருக்கிறீங்களா? சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். சரீரத்திலே நான் தூரத்தில் இருக்கிறேன், ஆனால் என் ஆவியிலே நான் வந்து உங்களை நான் நேரில் பார்க்கிறேன். உங்கள் ஒழுங்கு உங்கள் விசுவாசத்தை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று தன் நிருபத்தில் பவுல் எழுதுகிறார். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆவியிலே ஆண்டவர் அவரை தான் நிறுவின சபையின் நிலைமைகளை பார்க்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு ஒரு மேலான ஒரு காரியம். சரீரத்தில் அவர் எங்கேயோ இருக்கிறார், ஆனால் ஆவியிலே அவருடைய காரியங்களை பார்த்து அவருடைய நிலைமைகளை பார்த்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நேர பார்க்கிறார். ஆண்டவர் அதை பார்க்க வைக்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இப்படி கர்த்தர் பல விஷயங்களை கர்த்தர் செய்தார். இப்படியெல்லாம் செய்து கர்த்தர் அவரை பயிர், இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மேல போகணும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் ஆண்டவர் இப்படியெல்லாம் கர்த்தர் தன்னை நடத்தும் போது அவர் பூமியில் இருக்கிறதற்கு தன்னை விட்டு கொடுத்து விடுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இளைப்பாறுதல் என்பது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசன் புஸ்தகத்திலே 57:2 சொல்லுகிறது. எபிரேயர் 4:9-10 பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு இளைப்பாறுதல், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லை, நீ பரலோகத்தில் வந்து இளைப்பாற வேண்டாம், நீ பூமியில இன்னும் நீ இருக்கணும். கிறிஸ்துவுக்கு தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்த பவுல் தன்னுடைய விருப்பம் பரலோகமாக இருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பம் பூமியாக இருக்கிறதுனாலே அதற்கு தன்னை விட்டு கொடுத்திருந்தார். ஆகினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுய விருப்பங்கள் எத்தனையோ இருக்கும். சில விஷயங்கள் நம்ம விரும்பத்தகாததா இருக்கும், லகுவானதா இருக்கும், ஆசீர்வாதமானதா நம்ம இருக்கும், நம்ம நினைக்கிறதா இருக்கும். ஆனால் ஆண்டவர் இல்லை, நான் உனக்கு இந்த பாதையை வைக்கிறேன். ஆனால் அதுதான் சரியானது, அதுதான் ஆசீர்வாதமானது, அதற்குத்தான் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் பவுல் தைரியமா சொல்றார், இனி நான் அல்ல, அப்படின்னா என் சுய விருப்பம் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். முற்றிலும் ஆண்டவருக்கு விட்டுக் கொடுத்து ஆண்டவருடைய நடத்துதலின்படி நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதுதான் உண்மையான பிரயோஜனமான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு இந்த உலகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கி இருக்கிறது. அவர் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடக்கி இருக்கிறார், அவரே அதை நடத்தட்டும். நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி கொடுத்திருக்கிறார், அவரே அதை நடத்தட்டும். சுய விருப்பத்தோடு நாம் வாழ்ந்த காலங்கள் அது கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னே இருந்தது. ஆனால் இனி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்து என்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை பார்த்து முற்றிலும் அர்ப்பணிங்க. நமக்கென்று சுய விருப்பங்கள் எத்தனையோ இருக்கும். சில விருப்பங்கள் ஆண்டவருடையது வித்தியாசமாயிருக்கும். பவுல் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார், போதகராயிருந்தார். ஆனால் அதிலும் கடினமான ஒரு பாதை ஆண்டவர் காட்டும் பொழுது அதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு அவர் தயங்கவில்லை, அர்ப்பணித்துக் கொண்டார். இரண்டாவது, அவருடைய மாம்சத்திலே ஒரு முள், ஒரு பலவீனம். அது பெரிய துணிகரமான பாவம் அல்ல, ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு வைராக்கியம், ஒரு வேதனை. அதை எழும்பும் பொழுதெல்லாம் அவரால் அதை சகிக்க முடியல. ஐயோ சாந்த குணமா இருங்கள்னு நான் சொல்றேன், ஆனா எனக்கே திடீர்னு கோபம் வருதே. ஐயோ இந்த பிசாசு என்னை இப்படி கோபப்படுத்துவதற்கு கோபப்படுத்தி விட்டானே, இது முல்லை போல என்னை குத்துகிறதே, ஐயோ நான் கோபப்பட்டுட்டேனே, அது அவருக்கு முல்லை போல குத்துச்சு. அவர் ஜெபிக்க போகும்பொழுதெல்லாம் சாந்த குணமா இருங்கன்னு நான் எழுதினேன், ஆனா நானே சாந்த குணத்தை விட்டுட்டேனே, கோபப்பட்டுட்டேனே, அது ஒரு முள்ளா குத்துச்சு. தாழ்மையா இருங்கன்னு சொன்னேன், எழுதுனேன், ஆனால் எனக்கே ஒரு பெருமையின் சிந்தனை வந்துருச்சே. அது அவர் உள்ளத்துல ஒரு முள்ளாய் குத்தியது. அந்த முள் எங்கிருந்து வந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். ஐயோ, இது சாத்தானுடைய சுபாவம் அல்லவா? இந்த பெருமை என்பது சாத்தானுடைய சுபாவம் தானே? இது சாத்தானுடைய தூதனா இருக்குதே. அதுக்கு பேர் தான் சாத்தானுடைய தூதன். அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் என்ன? சாத்தானுடைய சுபாவங்கள். ஐயோ, நான் ஒரு பரிசுத்தமானா இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நிருபங்களை எழுதுகிறேன், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்றேன், ஆனால் இந்த சாத்தானுடைய தூதன் என்னை வந்து குட்டுகிறானே, அவரால் அதை பொறுத்துக்க முடியல. ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதை எடுத்து விடுங்கப்பா, நிர்பந்தமான மனுஷன் தான், இந்த மரண சரீரத்தில் யாரனை விடுதலை ஆக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, நான் அதை எடுக்க மாட்டேன், எடுத்தா நீ உன் ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துருவேன், வேண்டாம், என் கிருபை உனக்கு போதும். சிலுவையில் அறையப்பட்ட பவுல் ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். தன் விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்யலேன்னு சொல்லி அவர் நினைக்கிற ஆண்டவருடைய பதிலுக்கு அவை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அறையப்பட்டவன் ஆண்டவர் கொடுக்கிற பதில் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வான், ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க மாட்டான். அதான் சிலுவையில் அறையப்பட்டவன். சிலுவையில் அறையப்பட்டவன் கர்த்தர் கடினமான பாதை காட்டினாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான், மறுக்க மாட்டான். மூன்றாவது சிலுவையில் அறையப்பட்டவன், அவன் பரலோகம் செல்வதற்கான ஆசை இருக்குது, ஆனால் பூமியிலேயே இன்னும் இருக்கும்படி கர்த்தர் சொல்லும் பொழுது அதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு இளைப்பாறணும்னு ஆசை இருக்குது, ஆண்டவர் சொல்றார், இல்லை, நீ இளைப்பாறக்கூடாது, இன்னும் நீ ஒர்க் பண்ணணும், நீ இளைப்பாறணும் நினைக்காத, நீ இன்னும் ஒர்க் பண்ணணும், அதை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். சிலுவையில் அறையப்பட்டவனுக்கு சுய சித்தம் போய்விடுகிறது, ஆண்டவருடைய சித்தத்தை அவன் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். உங்களோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு எப்பொழுதும் தாங்கப்பா, அதுதான் எங்களுக்கு என்னென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் விருப்பங்கள் எங்கள் வாழ்வுக்கு அழிவை கொண்டு வரும், ஆனால் உங்க விருப்பங்களை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது என்றைக்கும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம். எங்களை முற்றிலும் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அப்பா, இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையோடு தொடர்ந்து பேசுவதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய்த்தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.